2014 ஆண்டு அக்டோபர் மாத இதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் SVV அவர்கள் எழுதியுள்ள புழுகு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். புழுகு சொல்லக்கூடாதுதான், அப்படி வைத்துக் கொண்டால் முடியுமா? ஒருவன் கடன் கேட்க வருகிறான், நம் மனசில் படுவதை நிஜமாக சொல்ல வேண்டுமானாலும் உன் யோகியை பார்த்து ஒருவனும் கடன் கொடுக்க மாட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லலாமா? உடனே ஒரு புழுகை செட்டி செய்கிறோம். ஐயோ, இப்பொழுதானப்பா 200 ரூபாயை கொண்டு போய் கட்டி விட்டு வருகிறேன். நம் பக்கத்து மனை விலைக்கு வந்தது, அதை வாங்கி போட்டு பணத்தை கட்டி விட்டு வந்து கொண்டே இருக்கிறேன். பணம் இருந்தால் உனக்கு கொடுக்காமல் இருப்பேனா என்கிறோம். கடன் கேட்க வருபவர்களை பார்ப்பதற்கு முன்னேயே எத்தனையோ புழுகுகள் மனதில் உதிர்ந்து விடுகின்றன. கடன் கேட்க வருபவன் முகத்தை பார்த்தாலே தெரியும், உடனே நாம் ஒரு வேஷம் போட ஆரம்பித்து விடுகிறோம். வா அப்பா வா, வீட்டுக்கு தான் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். நாளன்றைக்கு தகப்பனார் திடீர் வருகிறது, கையில் ஒரு செப்பு பைசா இல்லை, உன்னைத்தான் கேட்கலாம் என்று நினைத்தேன், அதற்குள் நீயே வந்து சேர்ந்தாய் என்று ஆரம்பிக்கிறோம். பேஷ் பேஷ், ரொம்ப சரியாய் போய்விட்டது. நானும் அதற்காகத்தான் இங்கு வந்தேன், கைமாற்றி கொடுக்கிறதுக்கல்ல, வாங்குவதற்கு. எனக்கு முன்தான் நீ மூக்கால் அழ ஆரம்பித்து விட்டாயே, இரண்டு பேரும் கட்டி கொண்டு அழலாம் வா என்கிறான். பிறகு இரண்டு பேரும் கட்டி கொண்டு சிரிக்கிறோம். கடன் கேட்க வலியவர்கள் மற்றொரு ரகம் உண்டு. வெகுநாள் சிநேகிதன் இருக்கிற நிலவரத்தை ஜாடையாய் தெரிந்து கொண்டு பிறகு கேட்க போகிறவன். அவனை பார்த்தாலும் நன்றாய் தெரியும். இன்றைய தினம் ஐவேஜ் எப்படி, எல்லாம் கொஞ்சம் சமர்த்திதானே என்று மெதுவாய் நோண்டுகிறான். ஆஹா, சமர்த்திதான், அதற்கென்ன குறைச்சல். காலையிலிருந்து முதலில் பால்காரன் பணத்துக்கு வந்தான், பிறகு தயிர்காரி வந்தாள். தேதி 15 வீட்டு வாடகை கொடுக்கவில்லை. நாளைய தினம் பிள்ளையின் காலேஜ் சம்பளம் கட்டாவிட்டால் அபராதம் போட்டு கட்ட வேண்டும். பணம் எங்கிருந்து வரப்போகிறதோ, சுவாமிக்குத்தான் வெளிச்சம். இருக்கட்டும், ஈஸ்வரன் எத்தனை நாள் சோதனை பண்ணுகிறானோ பண்ணட்டும். சொன்னால் வெட்க கேடு, இந்த ஆடியை பார்த்தாயோ இல்லையோ. நம்பினால் நம்பு, நம்பாவிட்டால் விடு. சவரம் பண்ணி கொள்ள இரண்டனா இல்லை, இது என் தற்கால நிலைமை. சாதாரணமாய் மனித சுபாவம் ஏழ்மைத்தனம் வாஸ்தவமாயிருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பணக்காரன் போல நடிக்கும் கடன் கேட்க வருபவனிடத்தில் மாத்திரம் இல்லாத ஏழ்மைத்தனத்தையும் சிருஷ்டி பண்ணி கொண்டு சொல்லும். பொய் கலக்காமல் எப்படி இருக்க முடியும் என்று இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்கிறேன் பாருங்கள். வெகு காலமாக சந்திக்காத பழைய சிநேகிதன் திடீரென்று ஊரிலிருந்து வந்து சேர்கிறான். அடி நாட்களில் இணைப்பறியாமல் இருந்தவர்கள் எத்தனையோ தரம் நம் வீட்டுக்கு வரும்படியாக அவனை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவன் வந்தானே என்று நமக்கு பரம சந்தோஷம். நம் சம்சாரம் மனசும் அப்படி இயக்கம் என்று சொல்ல முடியுமா? முன்னாடி எத்தனையோ தரம் தான் பார்த்திருக்கிறோமே. இருந்து முகம் திருத்தி ஈரோடு தேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்தி மிக ஆடினாள் பாடினாள், ஆடி பழமுறத்தால் சாடினாள் ஓடோட தான் என்று அதிக பரிவோடு பேசிக் கொண்டிருக்கும் போது உள்ளுக்குள் மனசு அடித்துக் கொண்டிருக்கிறது. கடைசியில் ஏதோ ஒரு புழுகை சொல்லி சமாளித்து சிநேகிதனை அனுப்பிவிடுகிறோம். அந்த புழுகை சொல்லாவிட்டால் நம் வீட்டு நிலைமை என்னவாகிறது? பிறகு வீட்டில் இருக்கிறதா கூறாமல் சன்னியாசம் கொள்ளின்றாரே, அம்மாதிரி சன்னியாசமாய் போய்விடுவதா? இந்த புழுகைகள் எல்லாம் அதிக கெடுதல் இல்லாமல் சில அனுகூலங்களை உத்தேசித்துவை. சிலவற்றை புழுகாகவே நாம் நினைக்கிறதில்லை. இன்கம் டாக்ஸ் கணக்கை தப்பாய் கொடுக்கிறது ஒரு அவமானமா? புதுச்சேரியிலிருந்து சில்க் வாங்கி மறைத்து கொண்டு வந்து விட்டால் அதை ஒரு தப்பாய் நினைக்கிறோமா என்ன? வண்டியில் நம்மோடு வருகிறவனே, அதை கசக்கி தலையில் கட்டி கொண்டு விடுங்க சார் என்று சொல்லி கொடுப்பான். டிக்கெட் இல்லாமல் ரயில் பிரயாணம் செய்கிறவனை யாராவது காட்டி கொடுக்கிறார்களா? அடே பையா, டிக்கெட் பார்க்க வருகிறாரடா, பெஞ்சுக்கடியிலே பூந்து கொள், நான் காலால் மறைத்துக் கொள்கிறேன் என்று நாமாய்த்தானே சொல்கிறோம். அரை டிக்கெட் வாங்காமல் அழைத்துக் கொண்டு போகிற குழந்தை 3 அடி உயரம் இருக்கிறது, வயசு என்னவென்றால் 1.5 என்கிறோம். இதெல்லாம் புழுகா என்ன? கவர்மெண்ட் பணத்தை ஏமாற்றுகிற விஷயத்தில் எதுவும் புழுகு ஆகாது. யாரும் நம்மை புழுகன் என்று சொல்லவே மாட்டார்கள். இந்த புழுகெல்லாம் கிடக்கட்டும், இவை ஏதோ ஒரு அனுகூலத்தை உத்தேசி சொல்கிறவை. ஒரு காரிய சாதகமும் இல்லாமல் புழுகிறார்களே, அது என்னவென்று சொல்கிறது? மூட துட்டை மூட்டையாய் அழைக்கிறானடா அப்பா என்றார்களே அவற்றை. ஒரு பிசாசு கதையோ, சூனியம், ஏவல், பாம்பு, யானை, காட்டில் இருக்கும் புலி, சிங்கம் இவற்றை பற்றியோ பேச்சு ஆரம்பித்து விடுங்கள். வரிசை வரிசையாய் ஒருவன் ஒருவனாய் ஆரம்பிக்கிற புழுகளை பாருங்களேன். நான் அனந்த பொருள் இருக்கும்போது ஒரு பெண்ணை பார்த்தேன். அவளுக்கு 10 வயசுதான் இருக்கும். தமிழ் பெண், இந்துஸ்தானி என்பது தெரியாது. பிசாசு பிடிக்கிற போது இந்துஸ்தானியை புழிந்து கொட்டுகிறது சார். அந்த பெண்ணுக்கு எப்படி சார் இந்துஸ்தானி வந்தது என்று ஒருவர் ஆரம்பிப்பார்.
நீங்கள் அனந்தபூரில் இருந்தவா சொல்லிறீர்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே நான் கண்ணாலே பார்த்தேன் சார். ஒரு 18 வயசு பிள்ளை பளபளவென்று ஏதோ ஒரு பாஷையிலே உபன்யாசம் பண்ணுகிற மாதிரி பேசுகிறான். என்ன பாஷைன்னு ஒருவருக்கும் தெரியவில்லை. ஒரு டாக்டர் வந்து பார்த்தார். அவர் தான் சொன்னார், அது ஜெர்மன் பாஷை என்று. இது என்ன டாக்டர் என்று ஆச்சரியமாய் கேட்டோம். எனக்கும் ஒன்றும் புரியவில்லை என்று கையை விரித்து விட்டு போய்விட்டார். பிசாசு ஏவல் என்று இருக்கிறது சார், நமக்கு வேண்டுமானால் தெரியவில்லையே தவிர இருக்கிறது என்பதற்கு ஆட்சேபம் இல்லை. என் மச்சினி கேசையே கேளுங்க சார், கழுத்திலே தங்க செயின் போட்டுக் கொண்டிருப்பாள். இடியிருந்து செயின் கழுத்தில் இராது. அலறி அடித்துக் கொண்டு தேடினால் 10 வீடுகள் தாண்டி அங்கிருந்து ஒழுத்தி கொண்டு வருவாள். விழுந்து கிடந்தது என்று. வீட்டிலே இருக்கிறவர்கள் புடவைகள் எல்லாம் ஒரு கூடையில் போட்டிருக்கும் சார். என் மச்சினி புடவை மாத்திரம் பற்றி எரிந்து விடும் சார். மற்ற எல்லா புடவைகளும் அப்படியே இருக்கும். ரொம்ப நாளாய் இம்மாதிரி நடந்து வந்தது. பேப்பரிலே இதை பற்றி யார் வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம் என்றும் இதற்கு காரணம் சொல்ல முடிந்தவர்கள் முன்வரலாம் என்றும் எழுதினோம். யார் வந்தார்கள்? வந்துதான் என்ன சொல்றது? எப்படி இருக்கிறது புழுது? மேற்சொன்ன சம்பவங்கள் நடக்கக்கூடியதா இருக்கலாம். சொன்னவன் மச்சினிக்கு அம்மாதிரி நடந்ததா என்பதை பற்றி தான் சந்தேகம். வீட்டுக்குளிரான் என்று சொல்லுவார்களே, அம்மாதிரி ஏற்படுகிற புழுகுகள் விசேஷம். ஒரு நாள் கிளப்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வெயில் காலம், நாற்காலி மேஜை எல்லாவற்றையும் கூடத்துக்கு வெளியில் தூக்கி போட்டுக்கொண்டு சுற்றி உட்கார்ந்து அரசாங்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பாம்பு பாம்பு என்று யாரோ கத்தினோம். எங்கே எங்கே என்று எல்லோரும் அலறினார்கள். சூப்பர்வைசர் காலின் கீழ் என்றார்கள். சூப்பர்வைசர் ஒரு எம்பி எம்பி ஆகாச மண்டலத்தில் மறைந்து விட்டார். அவர் பக்கத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உட்கார்ந்திருந்தார். அவர் ஸ்தூல சரீரம், கால்களை முட்டி தேய மேஜைக்குள் விட்டுக் கொண்டிருந்தார். அவர் அலறி அடித்துக் கொண்டு கிளம்பினதில் முட்டி இழுத்து மேஜை கவிழ்ந்து அவர் உட்கார்ந்திருந்த நாற்காலியோடு பின்னாடி சாய்ந்து 2 கரணங்கள் போட்டு தரையில் புரண்டார். அதற்குள் மாற்று ஆஸ்பத்திரி டாக்டர் அவரை அபாய இடத்திலிருந்து அப்புறம் இழுத்து விட்டார். எல்லாம் தூர நில்லுங்கள், யாரேனும் ஒருவர் போய் மூங்கில் ஒன்று கொண்டாருங்கள் என்று போலீஸ் இன்ஸ்பெக்டர் தலகர்த்த மாதிரி அதிகாரத்தை வகித்து நின்றார். நாற்காலிகள் இழுக்கப்பட்டும் மேஜை சாய்ந்தும் ரயிலோடு ரயில் மோதிக்கொண்ட மாதிரி இருந்தது அந்த இடம். இந்த அமர்க்களத்தில் அந்த பாம்பு அமெரிக்கா வரையில் பிரயாணம் செய்திருக்கலாம். அதன் தலையெழுத்து இங்கே போட்டிருந்தது. அங்கேயே ஒரு மூலையில் சூட்டி கொண்டு கிடந்தது. அதை அடித்துக் கொண்டு விட்டார்கள். அப்புறம் கிளப் ஹாலிக்குள்ளேயே போய் உட்கார்ந்து கொண்டோம். என்ன பாம்பு என்று பலமாக விவாதம் பண்ணினோம். கட்டுவிரையன் என்றார் ஒருவர், நல்ல பாம்புதானையா என்றார் மற்றொருவர். அதற்கு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர் அங்கே வந்து சேர்ந்தார். பாம்பின் சங்கதியை சொன்ன பாம்பு கைவிடலாமக்கலாம், நித்தியம் காட்டில் 1000 பாம்புகளை நான் தாண்டி கொண்டு போகிறேன். நான் என்ன செய்கிறேன் என்று நினைக்கிறீர்கள்? என் கை கம்பு நுனியில் தூக்கி அப்புறம் எரிந்து விட்டு நான் காட்டுக்கு போவேன் என்றார். ஆமாம், காட்டில் எத்தனையோ பாம்புகள் இருக்குமே, உங்கள் காட்டில் புலி சிறுத்தை கூட இருக்கோ இல்லையோ? பா கேட்க வேண்டுமா? ஆனா அதெல்லாம் நம்ம கிட்ட வராது, ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர் என்று தெரியும் போல் இருக்கிறது. இல்லை, மனுஷிய நடமாட்ட வழி தெரியும் அவற்றிற்கு. நீங்கள் ஏதாவது புலியை சுட்டிருக்கிறீர்களா? என்ன கேள்வி என்று ரேஞ்ச் ஆபீசர் ஒரு சிரிப்பு சிரித்தார். எத்தனையோ கொண்டிருக்கேன், அதில் 3 பலே துஷ்ட புலிகள், ஒவ்வொரு நகமும் 7 அடி நீளம். அவற்றின் உள்ளே பஞ்சை துருத்தி மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள். அதற்குள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆரம்பித்தார். புலிகள் கிடக்கட்டும் ஐயா, குள்ள நதிகள் எவ்வளவு அபாயகரமானவை தெரியுமா? குறவர் கேங்கை பிடிக்க வேண்டும் என்று ஒரு நாள் காட்டுக்குள்ளே போனேன். ஜவான்களை எல்லாம் 3 பர்லாங்குக்கு அப்புறம் நிறுத்திவிட்டு நான் மாத்திரம் தனியாய் போனேன். நன்றாய் இருட்டி விட்டது. 50 குள்ள நிறைய வந்து என்னை சுற்றி கொண்டு விட்டன. என்ன கத்தல், என்ன மண்ணை வாரி இருக்கிறது! இன்னொரு நான் இருந்தால் அந்த பயத்திலேயே செத்து போயிருப்பான். எனக்கு ஒரு பயமும் ஏற்படவில்லை. இத்தனைக்கும் ரிவால்வர் எடுத்துக்கொண்டு போகவில்லை. கையில் இருந்த பிரம்பு ஒன்றுதான். நடுவில் நின்று கொண்டேன். பிரம்பை 4 பக்கத்திலும் வீசு வீசென்று வீசினேன். அப்பா, என்ன ரோஷத்தோடு மேலே வந்து வந்து பாய்கிறதுகள் தெரியுமோ! நான் சளைக்கவில்லை, எல்லாவற்றையும் பிணமாய் சாய்த்து விட்டேன். அதில் ஒன்று என்னை பிடித்து கீறி இருக்கிறது. பாருங்கள், இன்னும் வடு அப்படியே இருக்கிறது. இந்த இடத்தில் தடவி பாருங்கள். அங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் மேலே. அதுதான் அதுதான், ஒரு தழும்பாய் தட்டுப்படவில்லை. அப்பப்பா, ஒரே புழுகு, காராமணி மூட்டை. ஆனால் அதில்தான் லோகம் இருக்கிறது. லோகத்தையேதான் ஒரு பெரிய புழுகு என்கிறார்களே. ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.